Honorable G. Srinivasan, the time is yours to express condolences.
Sabaki Talamidang Hunde, Gaurava Piradi Sabana Ravakle, Indreetinam, Ulu Munal Paralamanda Urupinat Lekane, Uru Anjali Urai, Ala Anadava Urai, Nikalta Padu with the Kaha in Gubandrekandom, and the Bahail Mudalil. எமது கட்சியின் சார்பாக பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த தம்மன் பிள்ளை கனகசபை ஐயா அவர்களது வாழ்க்கை குறிப்புகள் பற்றி நான் உரையாற்றலாம் என்று நினைக்கின்றேன். தம்மன் பிள்ளை கனகசபை ஐயா அவர்கள் உண்மையில் ஒரு புனிதமான மனிதத்தன்மை உள்ள ஒரு அரசியல்வாதியாக இருந்தார். இவருடைய தாய் தந்தையர்களை எடுத்துக்கொண்டால் தம்மன் பிள்ளை பாலாய பிள்ளை ஆகியோர் தாய் தந்தையர்களாக இருந்தார்கள். இவருடைய மனைவி திருமதி சாந்தகுணம் அவர்கள் சொந்த மைத்துனியை அவர் கரம் பிடித்திருந்தார். மனைவியின் பெற்றோர்களாக கனகரத்னம் சந்தன பிள்ளை அவர்களை குறிப்பிடலாம். இவருக்கு பிள்ளைகளாக 4 பேர் இருக்கின்றார்கள். யசோதரன், அகல்யா, வினோதரன், கிரிதரன் ஆகியோர். அதே போன்று அவருக்கு 8 சகோதரர்கள் இருக்கின்றார்கள். ஆண் பெண் சகோதர சகோதரிகள் இருக்கின்றார்கள். இவர் அந்த குடும்பத்தில் மூத்தவராக இருக்கின்றார். என்னோடு அதிகமாக அன்பாக பழக வல்லவராகவும் இருந்தார். அவருடைய தம்பியாக இருக்கின்ற சுந்தரலிங்கம் ஆசிரியர் அவர்களும் மிகவும் பவ்யமாக எங்களோடு பழகிக் கொள்வார். அதே போன்று இவருக்கு சகோதரிகள் சகோதரர்கள் இருக்கின்றார்கள். மூத்த மகனாக இவர் இருந்தபடியால் மிகவும் முக்கியமான பாத்திரத்தை ஏற்று தன்னுடைய குடும்பத்திற்கு வழிகாட்டிய ஒரு கனவான் என்று கூறலாம். ஒரு கனவான் ரகமான அரசியலை செய்தவர். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஒரு கீழ்த்தரமான அசிங்கமான அரசியலை அவர் செய்யவில்லை. அவர் உண்மையில் ஒரு அரசியல்வாதியாக வருவதற்கு அவர் காரணமாக இருக்கவில்லை. இவர் கடந்த காலத்தில் விவசாயத்துறை சார்ந்து பணியாற்றியவர். இறுதியாக மாகாண விவசாய பிரதி கல்வி பணிப்பாளராக இருந்து தன்னுடைய அருமையான கடமையினை மக்களுக்காக செய்தவர். தனது சுய வாழ்க்கையில் ஒழுக்க சீலராக விழுமியங்களை பின்பற்றுகின்றவராக ஒரு நல்ல மனிதராக அவர் இருந்தார். இதன் காரணமாக 2004 தேர்தலில் அவர் முதலாவது பிரசாரத்தை மேற்கொண்ட போது காந்தி சதுக்கத்தில் அவருடைய பிரசாரத்தை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர் குறிப்பிட்டிருந்தார், என்னை ஏன் இதற்கு அழைத்தார்கள் என்று தெரியவில்லை. அவர்கள் என்னிடம் தேடி வந்து இந்த தேர்தலில் வேட்பாளராக நிற்குமாறு கேட்டுக்கொண்டதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் என்றால் அவர் இந்த அரசியலுக்கு விரும்பி வரவில்லை. அவருடைய நல்ல பண்புகளை, ஒழுக்கத்தை, சீலத்தை பார்த்தவர்கள் இப்படிப்பட்ட ஒரு மனிதரை இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடாக கொண்டு வர வேண்டும் என்றுதான் அவரை அழைத்திருந்தார்கள். 3 மொழிகளையும் சரளமாக பேசக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார். இவரை பொறுத்தமட்டில் சுருக்கமாக சொல்ல போனால் அன்பானவர், பண்பானவர், அடக்கமானவர், ஆணவமற்றவர், எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஆன்மீக துறையில் நாட்டம் கொண்டவராக அத்துறை சார்ந்து 40 மேலாக உழைத்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அறவழி, அகிம்சை வழி என்கின்ற அந்த வழியிலிருந்து பிசகாமல் அவர் தன்னுடைய பணியை செய்திருந்தார். 2004 என்பது மிகவும் துயரமான காலப்பகுதியாக இருந்தது. அந்த தேர்தலில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 4 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள். அந்த 4 பாராளுமன்ற உறுப்பினர்களிலும் முதன்மை பாராளுமன்ற உறுப்பினராக முதலாவது இடத்தை விருப்ப வாக்குகளில் பெற்றிருந்தார். 56,000 மேற்பட்ட விருப்ப வாக்குகளை பெற்றிருந்தார். அந்த வகையில் மக்களால் நேசிக்கப்படுகின்ற, மக்களால் கணிப்பு கொடுக்கப்பட்ட ஒரு தலைவராக அவர் வந்தார். அவரோடு 4 பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று சொல்லுகின்ற போது தங்கேஸ்வரி அம்மையார், அதே போன்றுதான் தியானந்தமூர்த்தி அவர்கள், அரியநேத்திரன் அவர்கள், இதைவிட தேசிய பட்டியல் மூலமாக யோசப் பரராசிங்கம் ஐயா அவர்களும் இந்த பாராளுமன்றத்தை அலங்கரித்திருந்தார்கள். அந்த காலம் என்பது அராஜகமான, மிக மோசமான கொடியாட்சி நடைபெற்ற காலம். அந்த காலத்தில் அவர் மரணத்தை மடியில் சுமந்து கொண்டு அரசியல் செய்தார். உண்மையில் ஒரு அப்பாவியான, அகிம்சைவாதியான எங்களுடைய கனகசபை ஐயா அவர்கள் அந்த உக்கிரமான, வக்கிரமான காலத்தில் மரணத்தை மடியில் சுமந்து கொண்டுதான் அரசியல் செய்தார். அந்த காலத்தில் எங்களுடைய யோசப் பெராசிங் அம்மையா அவர்கள் அந்த காலத்தில் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார், ரவிராஜ் அவர்கள் கொலை செய்யப்பட்டார், சிவனேசன் அவர்கள் கொலை செய்யப்பட்டார். அதே போன்று முன்னாள் பாராளுமன்ற அம்பாறை பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் அவர்களது பெரியப்பா சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். நான்கு முக்கியமான தூண்களை நாங்கள் இழந்திருந்தோம். அந்த நேரத்தில் மிக கொடுமையான வக்கிரமான ஆட்சி நடந்த காட்டாட்சி என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி நடைபெற்ற காலத்தில் உயிரை பாதுகாத்துக் கொள்வதே மிக கடினமாக இருந்தது. அப்படியான ஒரு மோசமான காலகட்டத்தில் ஒரு சாந்தமான, ஒரு சாணக்கியமான, ஒரு பண்பான அரசியலை செய்தவர்தான் எங்களுடைய கனகசபை ஐயா அவர்கள். அவர் ஆன்மீக துறையில் அதிகமாக நாட்டம் கொண்டிருந்தார். கழுதாமலையை பொறுத்த மட்டில் அந்த ஆலய தொண்டனாக, ஆலய வண்ணக்கராக, ஆலய தலைவராக 40 ஆண்டுகள் அவர் பணியாற்றி இருக்கின்றார். அசையாத ஆன்மீக நம்பிக்கை கொண்டவர், வன்முறையில் நாட்டமற்றவர், பழக இனியவர். இங்கிதமாக பேசுவதில் அவரை போன்று எவரும் இருக்க முடியாது. எந்த ஒரு இடத்திலும் சினம் கொள்ளாமல் எல்லோரையும் மதிக்கத்து, பெரியவர் சிறியவர் என்ற பேதம் இல்லாமல் எல்லோரையும் அன்பாக அரவணைத்து ஆலோசனை சொல்லக்கூடிய பக்குவம், பண்பு, பகுத்தறிவு அவரிடம் காணப்பட்டது. அவரை பொறுத்த மட்டில் ஆன்மீகத்தில் ஒரு பகுதியை கொண்டிருந்தாலும் அறிவியல் சார்ந்த விவசாயத்துறையை வளர்த்தெடுப்பதில், அந்த பொருண்மையத்தை மேம்படுத்துவதில் மிகவும் உச்சமாக செயல்பட்டவர். அவரது கிராமம் கழுதாவளை, இன்று கழுதாவளை கிராமம் ஒரு விவசாய கிராமமாக காணப்படுகின்றது. படித்தவர்கள், பாமரர்கள் இருக்கின்றார்கள். அந்த கழுதாவளை கிராமத்தை ஒரு தற்சார்பு பொருளாதாரமுடைய, தங்கி வாழாத ஒரு கிராமமாக பல்வேறுபட்ட பயிற்சிகளை செய்வதற்கு அறிவியல் ரீதியாக வழிகாட்டிய ஒரு உத்தமர் தான் அந்த கனகசபை ஐயா அவர்கள். அவர் அது மாத்திரமல்லாமல் அவருடைய அவர் ஒரு டிப்ளமா ஒரு கற்கை நிறையினை கட்டியிருந்தாலும் அனுபவத்தை, பட்டறிவை அதிகமாக பெற்றிருந்தார். அமெரிக்காவில் சென்று கூட அவர் கல்வியை பயின்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவரை பொறுத்த மட்டில் அடுத்த தடவை அவர் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டாலும் மக்கள் அவரை வெற்றி கொள்ள செய்திருப்பார். ஆனால் இந்த காட்டாட்சி அந்த அரசியலில் கண்ட அனுபவத்தின் காரணமாக அவர் இந்த அரசியலை விரும்பவில்லை. ஏனென்றால் அவருடைய அரசியல் பண்பான அரசியல், பக்குவமான அரசியல், மற்றவர்களை நேசிக்கின்ற இங்கிதமான அரசியலை தான் அவர் செய்ய விரும்பினார். ஆனால் அவர் வந்த காலத்தில் மிக மோசமான நிலைமை, 22 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த அவையில் வந்திருந்தாலும் கூட அந்த காலம் அவரை மிகவும் பாதித்திருந்தது. அடுத்த தடவை அவர் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடாமலே அவர் அமர்ந்து விட்டார். ஏனென்றால் இந்த அரசியல் என்பது அவருக்கு பிடிக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் வக்கிரமான ஒரு காலமாக இருந்த எங்களுடைய ஊடகவியலாளர்கள் பலர் கொல்லப்பட்டார்கள். அதாவது சிவராம் கொல்லப்பட்டார், நடேசன், சுகிர்தராஜன், எக்னலிகொட, அதே போன்றுதான் லசந்த விக்ரமதுங்க போன்ற பல ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டார்கள். அதே போன்று எங்களுடைய பேராசிரியர் ரவீந்திரநாத் அவர்கள் கடத்தி செல்லப்பட்டு கொல்லப்பட்டார். தம்பையாண்டு சொல்லப்படுகின்ற ஏழை மக்களோடும் இறங்கி பழகக்கூடிய ஒரு சிரேஷ்ட பொருளாதார விரிவுரையாளர் சுட்டுக் கொல்லப்பட்டார். ஆகவே அவருடைய காலத்தில் அரசியல் தலைவர்கள், ஊடகவியலாளர்கள், அதே போன்றுதான் ஒரு கல்வியாளர்கள் என்று பலரும் கொல்லப்பட்டதன் காரணமாக அந்த அரசியல் அவருக்கு பிடிக்கவில்லை. நினைத்திருந்தால் அவர் இறுதி வரைக்கும் அவர் அந்த அரசியலில் பயணிக்கக்கூடிய ஒரு தன்மையை பெற்றிருப்பார். ஆனால் அரசியலில் இருந்து ஒதுங்கிக் கொண்டதற்கு அந்த கெடுபிடியான மோசமான ஒரு அரசியல் தான் காரணமாக இருந்தது. அந்த மரணத்தை மடியில் சுமந்து கொண்டுதான் மக்கள் பணியை செய்தார். அதேவேளை இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினரை வீட்டில் வைத்து குடும்பத்தோடு அழித்து விடுவதற்காக ஒரு தாக்குதலை மேற்கொண்டார்கள் அந்த காலத்தில். ஆகவே எல்லா இடத்திலும் அரச கட்டுப்பாடு இருந்தது. அதாவது நகர்பகுதிகளில் அந்த இடத்தில் கூட பயணிக்க முடியாத மிக மோசமான, துர்ப்பாக்கியமான நிலைமை காணப்பட்டது. ஆகவே அந்த அரசியலுக்குள் அவர் தன்னை மாற்றாமல், தனது இயல்பை மாற்றாது, தன்னுடைய பண்பை மாற்றாது, ஒழுக்கமான பண்பான அரசியலை செய்து மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு புகழை சேர்த்து தந்தவர்தான் எங்களுடைய கனகசபை ஐயா அவர்கள். நான் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்படுவதற்கு முன்பு அவரிடம் சென்று நான் ஆசீர்வாதம் பெற்றேன். அப்போது அவர் சொன்ன விடயம், தம்பி, அரசியல் என்பது மிக மோசமான ஒரு பிரிவு, அந்த பகுதியில் செல்லுகின்ற போது ஊழல், மோசடி, அதே போன்று கையூட்டு, இப்படிப்பட்ட பிழையான செயற்பாடுகள் நிரம்பி காணப்பட்டாலும் அந்த செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடாது. நீங்கள் கல்வித்துறையில் எவ்வாறு கண்ணியமாக பணியாற்றினீர்களோ அதே போன்றுதான் இந்த அரசியல் துறையிலும் பணியாற்ற வேண்டும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஊழல், மோசடி, லஞ்சம் போன்ற மோசமான அரசியலுக்குள் நாங்கள் கால் வைக்கக்கூடாது என்று எனக்கு ஆலோசனை சொன்னார். நானும் அவருடைய பண்பை பின்பற்றியவன் என்ற அடிப்படையில் அந்த அரசியலை தான் 2015 இத்தேவரை நாங்கள் பின்பற்றி வருகின்றோம். ஆகவே அவருடைய பிள்ளைகளை எடுத்துக்கொண்ட ஒருவர் என்னிடம் கல்வி கற்றவர், அவர் பிரான்சில் இருக்கின்றார் நினைக்கின்றேன், வினோதரன் அவர்கள். அதே போன்று அவருடைய குடும்பம் என்பது எங்களுக்கு மிகவும் ஒரு அன்புக்குரிய குடும்பமாக காணப்பட்டது. நல்ல ஒரு துணைவியார், நல்ல சகோதரங்கள், நல்ல பிள்ளைகள் என்ற அடிப்படையில் அவர் எல்லா வகையிலும் சிறந்த ஒரு பண்பினை காட்டிக்கொண்டவராக இருந்தார். அவருடைய விவசாயத்துறை சார்ந்த பிரதி பணிப்பாளர் என்ற பதவியை எடுத்துக்கொண்டால் அந்த பதவியை அவர் எந்த ஒரு இடத்திலும் விட்டுக் கொடுக்கவில்லை. மட்டக்களப்பு மாவட்டத்தின் விவசாய துறையை வளர்த்தெடுக்க வேண்டும், பின்னர் அவர் கிழக்கு மாகாண பிரதி கல்வி பணிப்பாளர், பிரதி விவசாய பணிப்பாளராக இருக்கின்ற போது அந்த விவசாய துறையை நன்கு கட்டியெழுப்ப வேண்டும் என்ற அடிப்படையில் மிகவும் தொழில் சார்ந்த அந்த வாண்மையுடன் அவர் செயற்பட்டு உழைத்தார் என்பதை மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. ஆகவே எங்களுடைய கனகசபை ஐயா அவர்கள் தன்னுடைய 5-6 ஆண்டுகள் காலத்தில் இந்த பாராளுமன்றத்தில் ஒரு கனவானாக, கௌரவம் மிக்கவராக, பண்பாளனாக, எல்லோரையும் கவரத்தக்க விதத்தில் எங்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக, ஒரு நல்ல வழிகாட்டியவராக அவர் விளங்கி இருக்கின்றார். ஆகவே அவர்கள் இறந்த காலத்தில் நான் ஒரு விபத்தில் சிக்கியிருந்த காரணத்தினால் அந்த இறுதி சந்தர்ப்பத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை. இருந்தாலும் அவருக்காக அவருடைய பண்புகளை எடுத்துரைக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். அது இன்றைக்கு ஒரு சந்தர்ப்பமாக எனக்கு கிடைத்திருக்கின்றது. உரிமைக்காக குரல் கொடுத்தவர், நீதிக்காக குரல் கொடுத்தவர், இந்த நாட்டில் நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும், நிம்மதியாக சகல இன மக்களும் வாழ வேண்டும் என்பதற்காக உழைத்த ஒரு பெருமகனாக நான் அவரை பார்க்கின்றேன். இந்த நாடு என்பது ஒரு சௌஜன்யமான, ஒரு அமைதி நிலவுகின்ற, சகல மக்களும் சமத்துவமாக சம உரிமையோடு வாழக்கூடிய ஒரு நாடாக இருக்க வேண்டும் என்று அவர் கனவு கண்டார். அந்த கனவு நிறைவேறுகின்ற போதுதான் அவருடைய ஆத்மா கூட அமைதியடையும் என்று நான் நினைக்கின்றேன். இவ்வாறு கனகசபை ஐயா அவர்களது அவருடைய பண்புகளை, அவர்களுடைய பக்கங்களை புரட்டி இருக்கின்றேன். அவருக்கான ஆழ்ந்த அனுதாபத்தை அவரது குடும்பத்தினருக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களது அவரது ஆசீர்வாதம் என்பது என்றும் எமக்கு வழிகாட்டியாக இருக்கும் என்பதை கூறிக்கொள்கின்றேன். அடுத்ததாக பேராசிரியர் திஸ்ஸ விதாரன் அவர்களை பற்றி கூற வேண்டும். இவரை பற்றி எனக்கு அறிமுகம் செய்தவர் அவருடைய நண்பர், கிரான்ல இருக்கிறார், சபா ஐயா என்று சொல்வோம் அவருடைய பெயர். அவரும் ஒரு சம உடைமைவாதி, சண்முகம் சத்குணானந்தம் என்று இருக்கின்றார், இப்போதும் இருக்கின்றார். அவர் பட்டி வீரகோன் மற்றும் கொல்வினாடி சில்வா, டாக்டர் இன்னம்பரையரா போன்றவர்களோடு பழகியவர். அவர்தான் எனக்கு ஒரு தடவை அவரோட கதைக்கு, அவர் கிழக்கு மாகாண ஆளுநராக வர இருக்கின்றார் என்று எனக்கு அறிமுகப்படுத்திய போது நான் அவரோடு பேசினேன். ஏனென்றால் இந்த சமத்துவவாதிகள், சமதர்மவாதிகள், பொது உடைமைவாதிகள் என்பது புனிதமாக இருக்கின்ற போது நான் அவர்களோடு நண்பராக பழக வேண்டும் என்று நினைப்பவன். அந்த அடிப்படையில் அவரோடு கதைத்த போது அவருடைய குறுகிய நேர பேச்சு கூட அவருடைய பண்புகளை வெளிப்படுத்தக்கூடியதாக இருந்தது. லங்கா சமசமாஜ கட்சி என்பது இலங்கை அரசியல் வரலாற்றில் முதலாவதாக இந்த நாட்டில் தோன்றிய கட்சி. 1935 தோன்றியது. சூரியமல் இயக்கத்தில் இருந்துதான் இந்த கட்சி ஆரம்பித்தது. டாக்டர் கொல்வினாட்டி சில்வா, டாக்டர் என்னம்பரேரா மற்றும் இன்னும் பல அறிஞர்கள் அல்லது ஒரு கல்வித்துறை சார்ந்தவர்கள் அதில் காணப்பட்டார்கள். 70 ஆண்டு காலத்தில் ஸ்ரீமா அம்மையாரின் ஆட்சியில் பங்குதாரிகளாக இருந்து அவர்களுடைய அந்த பண்புகளை மக்கள் குறைத்து மதிப்பிடுவதற்கு ஒரு காரணமாக இருந்தபடியால் இந்த லங்கா சமசமாஜ கட்சி என்பது 1977 ஒரு ஆசனத்தை கூட கைப்பற்ற முடியாமல் சென்றது. அதிலிருந்து அவர்களுக்குரிய ஒரு லங்கா சமசமாஜ கட்சி, பொது உடைமை கட்சி, கம்யூனிச கட்சியை போன்றவற்றை ஓரளவுக்கு வடக்கு கிழக்கு மக்கள் நம்பக்கூடிய ஒரு கட்சிகளாக, இனவாத கட்சிகளாக பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் இனரீதி இனவாத ரீதியான கட்சிகளோடு கூட்டமைத்துக் கொண்ட போது அந்த நம்பிக்கை படிப்படியாக சிதைந்து போனதையும் கூறலாம். இருந்தாலும் திஸ்ஸ விதாரண பேராசிரியர் அவர்கள் உண்மையில் கற்றறிந்த ஒரு மேதாவி, ஒரு மேதை, ஒரு அறிவியல் சிந்தனையாளர், ஒரு டாக்டராக பணியாற்றியவர். அரசியலிலும் கூட அமைதி நில வேண்டும், மக்கள் மிகவும் பக்குவமாக பண்பாக வாழ வேண்டும் என்று உழைத்தவர். அவருக்கும் நான் இந்த இடத்தில் அவருடைய குடும்பத்திற்கு அஞ்சலியை தெரிவித்துக் கொள்வதோடு, அடுத்த கட்டமாக நந்தன குணத்தில் அவர்கள் ஜேவிபியின் ஆரம்பகால உறுப்பினராக இருக்க வேண்டும். அவர் ஜனாதிபதி தேர்தலிலும் போட்டியிட்டவர். அவரும் ஒரு சமத்துவவாதியாக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவரும் ஒரு பண்பான அரசியலை வெளிப்படுத்தியவர் என்ற வகையில் அவருக்கும் நான் எனது அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவரது குடும்பத்தினருக்கு அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோன்று எஸ் சி முத்துக்குமார, அதேபோன்றுதான் சந்திர காச கலப்பதி மற்றும் ஜனக மகேந்திர அதிகாரி போன்றவர்களுக்கும் அவர்களது சேவைக்காக எனது அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி.
Order, please. The ongoing proceedings of this house shall stay suspended until 1 p.m. for the lunch break.